நமஸ்காரம். பிராணாயாமத்தை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் கூறி கொண்டு வந்தேன். நம்முடைய உடம்பில் அழுக்கு சேர்கிறது. நாம் உண்ணும் உணவில் இருக்கும் அழுக்கு. ஏன் ஓரளவு நம் எண்ணங்களில் இருக்கும் அழுக்கு. இவையெல்லாம் ஒரு இடத்தில் சேரும். அதை நாம் அவ்வப்பொழுது சுத்தம் செய்ய வேண்டும். பசித்து புசி, குளித்து குடி என்று சொல்லுவர். பசி எடுத்து சாப்பிடுறோம்னால் அவ்வளவா அழுக்கு சேரலேன்னு அர்த்தம். பசிக்காமலே சாப்பிட்டோம்னால் அது சரியா ஜீரணமாகாது, மீண்டும் அழுக்கு சேரும். பசிக்கணும்னு வச்சுங்கோ, உழைப்பு இருக்கணும். நம்முடைய வயத்துக்குள்ள இருக்கிற ஜாடராக்னி ஒரு நெருப்பு. அது உள்ளே விழப்போகும் ஆகாரத்தை, உணவை நன்கு ஜீரணிக்க தயாராக இருக்க வேண்டும். சாதாரணமா நெருப்பு காற்று ஊதினால் நன்றாக தளதளான்னு எரியும். பெருங்காற்று அடிக்கக்கூடாது. ஊதுகுழல் வச்சு ஊதினாலோ கையால வச்சு ஊதினாலோ நெருப்பு நன்னா எரியும். அதை போல நம்ம வயத்தில் இருக்கிற நெருப்பு சரியான அளவில் எரிஞ்சதுனால் அப்ப பசி ஒழுங்கா இருக்கும். பசிச்சு சாப்பிட்டோம்னால் ஜெரிக்கிறதும் சரியா இருக்கும். அந்த வயிற்று நெருப்பை சரியா கிளப்பி விடுறதுக்குத்தான் பிராணாயாமத்தில் இழுக்கப்படும் காற்று உதவுகிறது. நம்ம பலரும் மூணு வேளை சாப்பிடுறோம். ரெண்டு வேளை சாப்பிடணும், பரவாயில்ல, மூணு வேளை சாப்பிடுறோம். அப்ப மூணு வேளையும் அந்த ஆகாரத்துக்கு முன்னால் நம்ம வயிற்று நெருப்பு சரியா எரிய தொடங்கணும். அதுக்காகத்தான் காலை சந்தியாவந்தனத்தின் போது பிராணாயாமம், மாத்தியான்மிகத்தின் போது பிராணாயாமம், சாயங்காலம் சந்தியாவந்தனத்தின் போது பிராணாயாமம். அப்ப அது குழல் வச்சு காற்ற ஊதுரா போலே. அதனால வெறும சந்தியாவந்தனத்தின் போது பிராணாயாமம் பண்றேன்னு மூக்கை பிடித்து கொண்டுட்டு ஒண்ணுமில்லாத விடுறதுல அர்த்தம் இல்லை. சரியா இடது மூக்கு வழியா பிராணவாயுவை உள்ள இழுக்கிறோம், கொஞ்ச நேரம் நிறுத்துறோம், அப்புறம் வலது மூக்கு வழியா அதை வெளியில விட்டுடுறோம், அப்பான வாயுவை வெளியேற்றிடுறோம். நல்ல காற்றை உள்ள இழுக்கணும், கெட்ட காற்றை வெளியில விட்டுடணும். இந்த சைக்கிள்னாலே, இந்த பிராணாயாம சைக்கிள்ல என்ன நடக்கிறது? ஒண்ணு, வயிற்றில் இருக்கிற நெருப்பு சரியா எரிய ஆரம்பிக்கும். அப்ப பசி ஒழுங்கா எடுக்கும். அந்தந்த கால சாப்பாடு சரியா ஜெரிக்கும். இன்னொன்னு, நம்முடைய வயிற்றிலிருந்து ஒரு அக்னி சிகை, நெருப்பு கொழுந்து மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. வயிற்றின் கீழ்ப்பகுதியில் தான் நம்முடைய அழுக்கெல்லாம் சேர்ந்திருக்கும். தொப்ப விழறதுன்னு சொல்றமே, அது வெளிப்படையா சொல்றது அங்க சத பிடிச்சுடுறதுன்னு. எக்ஸசைஸ் பண்ணு, இடுப்பு சதைய குறை, வெயிஸ்ட் லைன் சின்னதா இருக்கணும், வயிறு தொப்ப போடக்கூடாதுன்னு சொல்றமோ இல்லையோ, அதெல்லாம் சிம்பாலிக்கா சொல்றது, வெளிப்படையா சொல்லுவது. ஆனா உடம்புக்குள்ள என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் கொழுப்பு கூடுகிறது. அதைத்தான் யோகத்தில் அல்லது ஆயுர்வேதத்தில் மலம் சேர்கிறதுன்னு சொல்றோம். அதை நம்ம வயத்தில் இருக்கிற நெருப்பை வைத்துத்தான் சுத்தப்படுத்தியாக வேண்டும். வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கு அழுக்கு. ஆனா இந்த நெருப்பு ஜுவாலையோ மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு ஜுவாலையை கீழ் நோக்கி திருப்பினால்தான் அது அழுக்கை எரிக்கும். நாம காற்ற பிராணாயாமத்தும் போது உள்ளே இழுக்கிற மொழியோ அந்த காற்று உள்ளே போய் மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை கீழ் நோக்கி எரிய வைக்கும். அது கீழ் நோக்கி திரும்பின உடனே அங்க இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் அது எரிக்கணும். அதற்குத்தான் உள்ள இழுத்த மூச்சை அப்படியே இழுத்து பிடிக்கிறோம். அப்ப அதெல்லாத்தையும் அது எரிக்கும். எரிச்ச பிற்பாடு அந்த அழுக்க வெளியேற்றணும் இல்லையா, அதுக்குத்தான் மீண்டும் அபானத்தை இன்னொரு மூக்கு வழியா வெளியில விட்டுடுறோம். அதனால நம் உடம்பில் இருக்கும் அழுக்கை வயிற்றிலேயே இருக்கும் நெருப்பை வைத்து அழித்து அந்த அழுக்கை வெளியேற்றுகிறோம். இது எவ்வளவு சரியா இருக்கு பாருங்க. இப்போ சிரசாசனம்னு கேள்விப்பட்டிருப்பீள். சாதாரணமா என்ன சொல்லுவோம், தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கிவிட்டால் ரத்த ஓட்டம் அத்தனை மூளைக்கு போகும், அதனால எல்லாம் இன்னும் நன்னா இருக்கும், மூளை நன்னா வேலை செய்யும் என்று சொல்றோம். ஒரு பக்கம் உண்மை. ஆனா அதை விட யோகத்துல பார்த்தீங்கனால் நம்ம தலைகீழ் நின்றுட்டோம்னு வச்சுங்க, அப்ப வயிறு கீழ் இருக்க போறது, வயிற்றுக்கு கீழ் இருந்த அழுக்கு அதுக்கு மேல இருக்க போறது இப்போ இல்லையா. வயத்துக்கீழே அழுக்கு இருந்தது, இப்ப தலைகீழ நிற்கிறோம், அப்ப அழுக்கு மேல இருக்கும் வயிறு கீழ இருக்கும். நாம திரும்பிட்டாலும் தலைகீழ் நின்னாலும் வயிற்றில் எரிஞ்சின்றிருந்த நெருப்பு மேல் நோக்கித்தானே எரியும். நம்ம நின்று இருக்கச்சும் மேல் நோக்கித்தான் எரியும், தலைகீழ் நின்னாலும் மேல் நோக்கித்தான் எரியும். இப்ப அது மேல் நோக்கின உடனே நேர அது அழுக்க எரிச்சு விடுறாப்புல வந்துடுமே, ஏன்னா அழுக்கும் மேலதானே இருக்கும். அதனாலதான் சிரசாசனத்தை ஆசனங்களுக்குள் தலைவனா ராஜாவா ஒத்துக்கிறா. அப்பதான் இந்த அழுக்கு நன்றா எரிக்கப்படுறதுங்கிறதுக்காக. யோசிச்சு பாத்தீங்களா, கடந்த மூணு நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பிராணாயாமம்ங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம முன்னோர்கள் வேதங்களிலும் ஆயுர்வேதத்திலும் இதிகாச புராணங்களிலும் எவ்வளவு அழகான கருத்தை வச்சிருக்கா. சரி, இதெல்லாம் வெறும் உடல் ரீதியான ஆரோக்கியம் அழுக்க போக்கிக்கிறது, இதுக்கு தான் வச்சுருக்காளா, இதுக்கு தான் பிராணாயாமமானால். கண்ணன் பகவத்கீதையில் பிராணாயாமத்தை கர்மயோகத்தின் ஒரு வழியாகவே கூறுகிறார். அவ்வளவு சிறப்பு. அதோட இந்த பிராணாயாமம் பண்ண பண்ணத்தான் யம நியமன, யமம் நியமம், பிராணாயாமம் ஆசனம், பிரத்யாகாரம், சமாதி தாரணா தியானம் என்றெல்லாம் அஷ்டாங்க யோகம் சொல்றோமே, மேல மேல அந்த யோகத்துக்கு இதெல்லாம் தான் நமக்கு தகுதியை சம்பாதி கொடுக்கிறது. நல்ல வெறும் உடல் ரீதியா ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, மேற்கொண்டு தியானத்துக்கும் யோகத்துக்கும் நம்மளை தயார்படுத்துறது பிராணாயாமம். அதுக்கப்புறம் அதுவே உபாசனமாக பக்தியாகி பகவானை அடைகிறோம். அதனாலே உடல் சுத்தமாகுது, மனம் தூய்மை அடையிறது, ஆத்மாவே தூய்மை அடையிறது, பக்தியில கொண்டு போய் சேர்க்கிறது, எவ்வளவு நன்மைகள் இந்த பிராணாயாமத்துக்கு இருக்கு. அதை நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே கற்று ஆண் பெண் இருபாலாரும் செய்து ஒரு நாளைக்கு மூணு வேளையும் பத்து 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 அப்படின்னு செஞ்சுன்னு வந்தோம்னால் எத்தனையோ ஆரோக்கியம் கிடைக்கும். இருக்கவே இருக்கு நம்ம கர்மத்தினால வர்ற ஆரோக்கிய கேடுகள், அது இருக்க போறது. நம்மால் ஆன வரைக்கும் எப்படி நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாமோ செய்யலாமே. ஆனால் இதை சரியான ஒரு குருவினிடத்திலே, பல பேர் இருப்பா யோகா கத்துக் கொடுக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவாளை நம்ம போய் மெனக்கெட்டு பார்க்கணும். அடிக்கடி டாக்டரை பார்க்க போறோம், ஆனா எத்தனை பேர் ஒரு யோகம் கத்துக் கொடுக்கிற குருவை போய் பார்க்கறோம், ஆசனங்கள் யோக பயிற்சி பிராணாயாமம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கிற நிறைய இடங்கள்லாம் இருக்கு, ரொம்ப ஆத்தன்டிகேட்டடான இடங்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்க அப்படி ஒரு குருவை கான்டாக்ட் பண்ணி அவரிடத்துல நேரம் தெரிஞ்சுங்கோ. நான் ஏதோ மூணு நாள் சொன்னேங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட வேண்டாம். அது உங்க உடம்பு நிலைமையை வைத்துக்கொண்டு ஒருத்தர் இடத்துல கேளுங்கோ, அவ நன்னா சொல்லி தருவா. ஆரோக்கிய கேடே இருந்தா கூட இதன் மூலம் போக்கிக் கொள்ளலாம், அது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதனாலே இதன் நன்மைகளை நல்லா புரிஞ்சுண்டு அவசியம் எல்லாரும் பண்ணி நம்ம தேசத்தினுடைய பாரம்பரியம், நம்ம தேசத்துக்குன்னு இருக்கிற செல்வத்தை நன்கு பயன்படுத்திக்கணும் என்று கேட்டுக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.